بسم الله الرحمن الرحيم
أديلا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ஜும்மா தினத்தில் அல்லாஹ் கடமையாக்கிய வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் அன்பான முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுடன் ஒரு சந்திப்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லா. அன்பான சகோதரர்களே, இறைவனால் உலகத்தில் நிறைய படைப்பினங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. கால்நடைகளை பார்க்கிறோம், பறவைகளை பார்க்கிறோம், மிருகங்களை பார்க்கிறோம். மனிதர்களும் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இறைவனுடைய படைப்புகளிலேயே உயர்ந்த படைப்பு, தலை சிறந்த படைப்பு, அறிவுள்ள படைப்பு யாருன்னு பார்த்தா மனிதர்கள் தான் இல்லையா? பறவைகளை மனிதன் அவனுடைய கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறான், மிருகங்களை அவனுடைய கட்டுக்கோப்பில் வைத்து விடுகிறான். அவனை விட உருவத்தில் பெரிய யானை. மனிதன் ஒரு சிறிய குச்சியை வைத்துக் கொண்டு அந்த யானையை தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வந்து விடுகிறான். ஏன்னா அந்த பகுத்தறிவு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த உயிரினத்திடமும் இல்லாத அறிவு, சிந்தனை, தெளிவு இதெல்லாம் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தான் இறைவனுடைய படைப்புகளிலேயே சிறந்த ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் முத முத யார் அறிய வேண்டும் என்றால், நம்மை படைத்த இறைவனை அறிய வேண்டும். உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இறைவனை அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவன்னா யாரு, நம்மளை படைச்சது யாரு, இந்த விளக்கம் எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. ஆனா உலகத்தை ஒருவன் படைத்திருக்கிறான் என்பதை பரவலாக எல்லோரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இது நல்ல தெரியும். இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்கள் தெள்ள தெளிவாக உணர்வார்கள். இதுக்கு ஒரு சில உதாரணங்கள். இப்போ ஒரு கட்டடம், அந்த கட்டடத்திலே இரவானால் வெளிச்சம் வருகிறது, பகலிலே அந்த வெளிச்சம் அணைகிறது. அங்கே வாழ்வதற்கு தேவையான வசதிகள், குடிநீர், உணவு எல்லாமே இருக்கிறது. இந்த கட்டடத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள், அந்த கட்டடத்தில் யாருமே இல்லை. உங்களை கொண்டு போய் விடுறாங்க. முத முத உள்ளக்க போறீங்க, வெளிச்சம் இருக்குது, குடிக்க தண்ணி இருக்குது, எல்லா வசதிகளும் அங்கே இருக்கிறது. நீங்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் உள்ளே இருக்கிறது. ஆனா அங்க மனிதர்கள் யாருமே இல்லை. இப்போ உங்களுக்கு என்ன சிந்தனை வரும், இதையெல்லாம் உருவாக்கியவர் ஒருவர் இருப்பார் என்பதை யாரும் சொல்லாமலேயே நம்ம புரிந்து கொள்வோம். இது யாரா நமக்கு சொல்லணுமா? ஒரு பில்டிங் இருக்கிறது என்றால் அதை கட்டியவர் ஒருவர் இருப்பார். அந்த பில்டிங்ல நாம வசிப்பதற்கு தேவையான அவ்வளவு வசதிகளையும் ஏற்பாடு செய்தவர் ஒருவர் இருப்பார். யாருமே இல்லாம இந்த கட்டடம் வரப்போறது இல்லை. யாருமே இல்லாம நமக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அந்த கட்டடத்துக்குள் வருவதற்கு சாத்தியமே இல்லை. அப்ப இதை பார்க்கிறோம், இந்த பில்டிங்கை பார்க்கிறோம், இது எவ்வளவு அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை வசதிகளோடு அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதை கட்டியவர் ஒருவர் இருப்பார், இதற்கு முதலாளி ஒருவர் இருப்பார், இதற்கு சொந்தக்காரர் ஒருவர் இருப்பார். இதெல்லாம் நம்ம தெள்ள தெளிவாக அறிகிறோமா இல்லையா? இதுதான் அறிவு, மனித அறிவுங்கிறது. மனுஷனுக்குள்ள சிறப்பே இந்த சிந்திக்கக்கூடிய அறிவு தான். ஒரு இடத்துல புகையுது, நெருப்பு இல்லை, புகையுது நெருப்பு இல்லை. சிந்திக்கக்கூடிய மனிதன், அறிவாளி மனிதன் அங்கே நெருப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வான். அவன் நெருப்பை நம்ம பார்க்கலதான், ஆனா புகையிறத வச்சு அங்க நெருப்பு இருக்குங்கிறத நம்ம விளங்கி விடுவோம், புரிய வேண்டும். அதுதான் அறிவு, அதுதான் பகுத்தறிவு, இதுதான் சிந்தனை. இது மாதிரிதான் ஒரு பொருளை பார்க்கிறோம், இந்த பொருளை பார்க்கிறோம், இதாக இதை யாரா ஒரு ஆள் உருவாக்கி இருப்பாங்க, அதை நம்ம புரியணும். இதை உருவாக்கியவர் யாருமே இருக்க மாட்டாங்க. இது தானா உருவாச்சுன்னு சொன்னா அறிவா? இந்த கேமரா எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது, தொழில்நுட்பமாக இருக்கிறது, இதை உருவாக்கியவர் ஒருவர் இருப்பார், அதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம், புரிகிறோம். இந்த கேமரா சும்மா உருவாயிருச்சு, தானா உருவாயிருச்சு, இப்படி யாராவது சொன்னா நம்புவோமா? நம்ம ஒரு அறிவுள்ள மனிதன் அப்படி சொல்லுவானா? இப்படி உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அதை உருவாக்கியவர் ஒரு இருப்பார் என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் இருக்கிறோம், ஒத்துக்கொண்டு ஆக வேண்டும். அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவன் அறிவாளியே கிடையாது, அவன் மனிதனே கிடையாது. இந்த துணி உட்பட இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஆனா இதை செஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு போன் இருக்குதா, இதை உருவாக்கியவர் ஒருவர் இருப்பார். எந்த பொருளுமே யாரும் உருவாக்காமல் அது உருவாக போறது கிடையாது. இதுதான் மனிதனுடைய மனித சிந்தனையில பதியக்கூடிய ஒரு ஆழமான ஒரு விஷயம், தெளிவான ஒரு விஷயம். இப்பதான் நம்ம யோசிக்கணும். அப்ப இந்த சூரியனை படைத்தது யார்? ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அதை உருவாக்கியவர் ஒருவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம், ஒருவர் உருவாக்கி இருப்பார் என்பதை தெரிந்து கொள்கிறோம். அப்ப இந்த சூரியனை உருவாக்கியது யார்? இந்த சூரியனாலதான் நம்ம வாழ முடியுது. சூரியனே இல்லைன்னு இங்க உலகத்துல வாழ முடியுமா? எத்தனையோ கோள்கள் இருக்கிறது, அங்க வெளிச்சமே கிடையாது, உயிரினங்களும் கிடையாது. பூமியில் மட்டும்தான் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, அத்தனை வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. இங்க வெளிச்சம் இருக்கிறது, வெயில் இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது, உணவு இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது, மனிதன் உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் இருக்கிறது. பூமியில் மட்டும் இருக்கிறது, மற்ற கோள்கள்ல இல்ல. அப்ப நம்ம வாழ்வதற்கு தேவை, சூரியன் இல்லாவிட்டால் நாம் அழிந்து விடுவோம். சூரியன் ஒவ்வொரு நாளும் கரெக்டா உதிக்கிறது. நம்ம மழை நீர் இல்லாம வாழ முடியுமா? நம்ம தண்ணி இல்லாட்டா வாழ முடியுமா? குடிக்க தண்ணீர் யாரு கொடுக்கறா? மழை பொழிகிறது. மழையில தான் உயிரினங்களே இருக்கிறது. மழை இல்லாட்டினா ஊரே வறண்டு பஞ்சம் ஏற்பட்டு பூமியில உயிரினங்கள் அழிந்து விடும். நேர நேரத்துக்கு மழை பொழிகிறது, நமக்கு தேவையான நீர் மழையின் மூலம் கிடைக்கிறது. காற்று இருக்கிறது, சுவாசிக்கிறோம், ஒவ்வொரு வினாடியும் சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆக்சிஜன், மற்ற எந்த கோள்லயும் ஆக்சிஜன் இல்ல, இந்த பூமியிலே ஆக்சிஜன் இருக்கிறது. நம்ம சாப்பிடுறோமே சாப்பாடு, இந்த சாப்பாடு இல்லாட்டா நம்ம இறந்துருவோம், ஆனா நமக்கு சாப்பாடு இந்த உலகத்திலே கிடைக்கிறது. வானம், பூமி, இதெல்லாம் யாரு படைச்சது? ஒரு சின்ன ஒரு பொருளா இருந்து இருக்குது, இதை பார்த்து இதை படைச்சது யாருங்கிறத நம்ம புரியிறோம். இவ்வளவு பெரிய பெண்ணம்பெரி அந்த பொருளை, சூரியனை, சந்திரனை, பூமியை, இதில் உள்ள மரங்களை, செடி கொடிகளை, ஏன் நம்மையே படைச்சது யாரு? இந்த கண்ணை படைத்தவன் யார்? இன்னைக்கு உருவாகி இருக்கிறோமே ஒரு அழகான ஒரு வடிவத்தில், ஒரு அழகான தோற்றத்தில், நம்மளை இந்த தோற்றத்தில் உருவாக்கியது யார்? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதை சிந்தித்து பார்த்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் உலகத்தில் பாருங்க, அநேகமான மக்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் கடவுளை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க, கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்? இந்த அறிவு தான். அது எப்படி கடவுள் இல்லாமல் இருப்பார்? ஏதோ ஒரு சக்தி இருக்குதுல்ல, இந்த சூரியனையும் சந்திரனையும் இந்த பூமியையும் ஆண்டு கொண்டு நம்மை வாழ வைத்துக் கொண்டு, நாம வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளையும் ஏற்படுத்தி கொண்டு நிர்வகித்துக் கொண்டு ஒரு பெரிய சக்தி இருக்கிறது, அதுதான் கடவுள் என்ற ஒரு எல்கேஜி விஷயம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அதனாலதான் எல்லாரும் கடவுள், கடவுள், கடவுள் ஒருவர் இருக்கிறான், கடவுள் ஒருவர் இருக்கிறான் என்ற நம்பிக்கை உள்ளவர்களா இருக்க, இவன் தான் அறிவாளி. கடவுளே இல்லை என்று சொன்னால் அவன் அறிவாளி கிடையாது, அப்படிதானே? இந்த பொருள் வந்து யார் உருவாக்கல, தானா உருவாயிருச்சுன்னு சொன்னா அவன் அறிவாளி இல்லை. ஒரு மனிதன் பேசுகிறான் உங்களிடத்திலே, கப்பல் தானாக வந்தது, தானாக சரக்குகளை இறக்கியது, தானாக சரக்குகளை ஏற்றியது, தானாக அது கிளம்பியது, இப்படி தானாக எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னா இவன் அறிவாளின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். சில நேரங்களில் தானாக நடக்குதுன்னா அதை ஒருவன் இயக்கி கொண்டிருப்பான். சில நேரங்களில் பொருளை தானாக இறக்கும் மிஷின், தானாக ஏற்றும், அது மிஷின் அந்த வேலையை செஞ்சாலும் அந்த மிஷினை இயக்கக்கூடியவன் ஒருவன் இருப்பான். யாரும் இயக்காமல் எதுவும் தானாக நடக்காது, நடக்க வாய்ப்பே இல்லை, நடக்க சாத்தியமே இல்லை. இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. அப்ப இந்த சூரியன், சந்திரன், இந்த ஒட்டுமொத்த பூமியும் அழகாக அற்புதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம உடம்ப பாருங்க, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, உடம்பு தானா அதை சரி செய்கிறது. யார் இந்த புரோகிராம பண்ணா? நம்ம முயற்சி செய்யறோமா? ஒரு காயம் பிளேட கையால அறுத்துக்கிட்டி கையில அறுத்துக்கிட்டீங்க, ஏன்னா உடம்பு தானா அதை சரி பண்ணுது, எலும்பு உடையுது, அந்த உடஞ்ச எலும்பு தானாக அது சேருகிறது. நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோமா? யார் இந்த புரோகிராம செஞ்சது? நம்முடைய முயற்சி ஒண்ணுமே இல்லையே. நம்ம சாப்பிடத்தான் செய்யறோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை செரிமானம் பண்ணி சத்துக்களை எடுத்து சக்கையை வெளியே தள்ளி, இதெல்லாம் யாரு செய்யறா? எப்படி நடக்குது? இந்த புரோகிராமிங் பண்ணது யாரு? அவர்தான் கடவுள், இறைவன். அதனால இறைவனை நம்ப வேண்டும். அந்த இறைவன் ஒரு நாள் நம்ம எழுப்புவான் என்பதையும் நம்ப வேண்டும். அது எப்படி நம்ம இறந்து மண்ணோட மண்ணா மக்கி போயிருவோம்? இறைவன் எப்படி நம்மளை எழுப்புவாரு? ஒண்ணுமே இல்லாம இதுக்கு திரு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நிறைய பேர் நாத்தியம் பேசுவாங்க, அறிவாளிமா நினைச்சுக்கிறவாங்க, மண்ணோட மண்ணா மக்கி போயிருவோம், இறந்து போயிருவோம், நம்மளை யார் எழுப்ப முடியும்? ஒண்ணும் இல்லாம முன்னாடி எழுப்ப முடியுமா? இப்படி அறிவுபூர்வமாக பேசுவதாக நினைத்துக் கொள்வார்கள். இது என்ன அறிவுபூர்வமான வாதமா? மாம எப்படி வந்தோம்? ஒண்ணுமே இல்லாம தானே இருந்தோம். ஒண்ணுமே இல்லாம இருந்து விந்து துளியாக இருந்து தாயின் கருவறைக்குள் சென்று ஒரு சின்ன புழுபூச்சியை போன்ற ஒரு கிருமியை போன்று இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறம் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறோம். இதுல நம்முடைய முயற்சி ஏதாவது இருக்குதா? நம்முடைய பெத்தவங்களுடைய முயற்சி ஏதாவது இருக்கிறதா? யார் இப்படி உருவாக்கினா? அப்ப அந்த இறைவன் தானே இவ்வளவு வேலைகளையும் செய்திருக்கிறான், உன்னை உருவாக்கி இருக்கிறான். ஒண்ணும் இல்லாம இருந்த உன்னை உருவாக்கின இறைவனுக்கு மறுபடியும் நீ இறந்த பிறகு உயிர்ப்பிக்க அவனுக்கு சக்தி இல்லையா, ஆற்றல் இல்லையா? அது அவனுக்கு இயலாத விஷயமா? முத முத படைக்கிறது தானே ஒரு மனுஷனுக்கு கஷ்டம். இறைவன் முதல்ல நம்மளை படைச்சு காமிச்சிட்டாரு, நல்லா பாக்குறோம், நம்மளை படைச்சு காமிச்சிட்டாரு, மறுபடியும் படைக்கிறதுக்கு அவருக்கு இயலாதா? இதுதான் இஸ்லாம் மனித சமுதாயத்திடம் கேட்கக்கூடிய கேள்வி. அது மாதிரி இன்னொரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில பாருங்க, ஒரு மலை இல்லாம காய்ந்த நிலமாக இருக்கிறது. அந்த இடத்துல செடி கொடிகள் இல்ல, தாவரங்கள் இல்ல, புழுப்பூச்சிகள் இல்ல, எதுவுமே இருக்காது. தண்ணி வரணும்னா ஏதாவது உயிரினங்கள் இருக்குமாங்க? இருக்குமா? ஒண்ணும் இருக்காது. காஞ்சு போச்சுன்னு சொன்னா அது இறந்த நிலம். குட்டையே இருக்குது, குளமே இருக்கிறது, ஆறுகளே இருக்கிறது, மலையே இல்ல, நீர் வற்றி விடுகிறது, அங்க மீன்களும் இருக்காது, ஒரு புழுபூச்சி கூட இருக்காது, எல்லாம் இறந்து போய்விடும், காய்ந்த நிலமாக மாறிவிடும். இப்ப மழை பொழியுது, தண்ணி அந்த இடத்துல பாயுது, அப்ப என்ன நடக்குது? உயிரே இல்லாத அந்த இடத்துல உயிரினங்கள் வருகிறதா? செடி கொடிகள் முளைக்கிறதா? புழுபூச்சிகள் வருகிறதா? மீன்களே இல்லாத அந்த இடத்துல மீன்கள் உருவாகிறதா? யாரு கொண்டு போய் விடுறா மீனை? குளம் பாக்குறோம், காஞ்சு போய் கிடக்குது, ஒரு உயிரினம் இல்ல, மழை நீர் பாய்கிறது, அந்த குளத்திலே மீன்கள் கூட்டம் அலைமோதுகிறது, பெரிய பெரிய மீன்களை எடுத்து நம்ம சாப்பிடுறோம். இந்த மீனை யார் போய் விட்டா? தண்ணி இல்லாம இருக்கும்போது அங்க ஒண்ணுமே இல்ல, தண்ணி வந்தோடனே அவ்வளவு மீன்கள் வருகிறது. யார் இந்த வேலையை செய்கிறார்? இறந்த நிலத்துக்கு மறுபடியும் உயிர் கிடைக்கிறது, செடி கொடிகள் முளைக்கிறது. அங்க ஏற்கனவே மீன்கள் இருக்கும்போது அதனுடைய முட்டைகளை அது விட்டு விட்டு இறந்திருக்கும். அந்த முட்டைகள் சின்ன சின்ன ஒரு கண்ணுக்கு தெரியாத சின்ன பொருளாக நிலத்திலே கிடக்கும், மண்ணுக்குள்ளே கிடக்கும். அது ஒரு இறந்த ஒரு நிலையில் தான் இருக்கும். மழை நீர் வந்தவுடன் இறந்திருக்கக்கூடிய அந்த சினை முட்டைகள், மீனுடைய சினை முட்டைகள் மறுபடியும் உயிர் பெற்று அது உயிரினமாக வருகிறது. அப்ப இறந்த நிலத்துக்கு இறைவன் உயிர் தருகிறானா இல்லையா? நம்மளே பார்க்கலாம். சில விதைகளை நம்ம வீட்டில் வச்சிருப்போம், தானியங்களை, பயிர் வகையில பருப்பு வகைகளை வீட்டில் வச்சிருப்போம், அது காஞ்சு போய் கல்லு மாதிரி கிடக்கும். உயிர் இருக்காதுக்கு? உயிர் இருக்காது. ஆனா ஒரு மண்ணில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி விடுங்க, அது உயிர் பெற்று வளர ஆரம்பித்து விடும், பூ பூக்க ஆரம்பித்து விடும், அதுவும் இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பித்து விடும். அப்ப இறைவன் இதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுறாரு. பாரு, உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு நான் உயிரை தருகிறேன், இறந்த இடத்திலே உயிரை நான் உருவாக்குகிறேன். அப்ப நீ இறந்தால் உன்னை ஏன் என்னால் உருவாக்க முடியாது? இறைவன் கேட்கிறார் இந்த கேள்வியை. இறைவனால் முடியும். அப்ப இதுதான் ஒரு அறிவாளியுடைய நம்பிக்கை. ஒரு அறிவாளி சிந்திக்கக்கூடியவர், வானம் பூமியெல்லாம் பார்த்து விட்டு இறைவன்னா யாரு, இறைவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை மறுபடியும் எழுப்புவார், இவ்வளவு விஷயங்களையும் அவர் தானாகவே நம்பி விடுவார். நல்ல சிந்திச்சு பார்த்தாங்கன்னா இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன், அவன் பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவன், அவன் மறுபடியும் நம்மை எழுப்ப சக்தி உள்ளவன். இவ்வளவு விஷயங்களையும் இறைவனுடைய படைப்புகளை பார்த்தே தெரிந்து கொள்ளலாம். அப்படித்தான் திருக்குறானும் சொல்கிறது, அல்லதீன யத்தஃபக்கருன ஃபீ கல்கி சமாவாத்தி வல் அர்ல், வானம் பூமிகளை படைக்கப்பட்டிருக்கிறதை இதை பார்ப்பார்கள் நல்ல மக்கள், சிந்தனையாளர்கள், அறிவு ஜீவிகள் வானத்தை பார்ப்பார்கள், பூமியை பார்ப்பார்கள், அங்கே படைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்களை எல்லாம் பார்ப்பார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, எங்கள் இறைவா இதையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை. சுபஹானக ஃபகினா அதாபன்னார், ஒரு நோக்கத்துக்காக தான் படைத்திருக்கிறாய், எங்களை மறுபடியும் நீ எழுப்ப சக்தி உள்ளவன். அந்த மறு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம், சரியாக செய்தோமா தவறாக நடந்தோமா இதையெல்லாம் நீ விசாரிக்க இருக்கிறாய். நல்லது செய்தவர்களுக்கு நீ பரிசு தர இருக்கிறாய், தீமை செய்தவர்களை நீ தண்டிக்க இருக்கிறாய். இப்படியெல்லாம் அறிவாளிகள் சிந்தனையாளர்கள் புரிவார்கள். அது மாதிரி அந்த இறைவனை பற்றி இஸ்லாம் மிக சிலாகித்து சொல்கிறது. இறைவன்னா யார் இருக்க, யார் எப்படி இருப்பாரு? இறைவன் ஒரு இறைவன் தான், உலகத்துக்கு பல இறைவன் கிடையவே கிடையாது, இருக்க சான்ஸே இல்லை. இறைவன் இருக்கிறான் என்று நம்பிவிட்டால் அந்த இறைவன் ஒருவர் தான், ஒருவர் தான் கடவுளாக இருக்க முடியும். பல கடவுள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, இருக்க முடியாது. ஏன் முடியாது? வானம் பூமி எல்லாம் இறைவனுடைய ஆற்றலால் நடந்து கொண்டிருக்கிறது, இறைவன் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், இதை நம்ம நம்புறோம். இதுல ஏதாவது குளறுபடி நடக்குதா? நம்ம செய்யற வேலையில ஏதாவது குளறுபடி நடக்கும், நம்ம செய்யற வேலையில. ஆனா பூமி கரெக்டாக சுத்துகிறது, சூரியன் அதனுடைய வேலையை ஒழுங்காக செய்கிறது, இறைவனுடைய படைப்புகள் அனைத்தும் அதனுடைய வேலைகளை சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. பல கடவுள் இருந்தா என்ன நடக்கும்? சண்டை தான் வரும், சண்டை தானே வரும். ஒரு நாட்டுக்கு ரெண்டு முதல்வர் இருந்தா அந்த நாடு உருப்படுமா? நிம்மதியா வாழ முடியாது, ஆட்சி ஒழுங்கா நடக்காது. எதிர்கட்சி ஆளும் கட்சி இருந்தே நாடு நாசமா போகுது. இதுல ஒரு நாட்டுக்கு ரெண்டு முதல்வர் வச்சா என்ன நடக்கும்? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு ப்ரொஃபஸரை வச்சா என்ன நடக்கும்? ரெண்டு பிரின்சிபாலை வச்சா என்ன நடக்கும்? பிரச்சனை தான். அப்ப ஒருவர் கையில் அதிகாரம் இருந்தால்தான் அது ஒழுங்காக இயலும், இயங்கும். அதுபோலதான் வானம் பூமி அனைத்தும் அண்ட சராசரங்களும் முறையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? இறைவன் ஒருவன் என்பதால். பல இறைவன் இருந்தால் இந்த செட்டப் ஒழுங்கா நடக்காது. என்ன நடக்கும்? அந்த பல கடவுள்களுக்கு மத்தியில் ஈகோ பிரச்சனை வரும். வருமாறாதா, நீ இறைவனா, நான் இறைவனா, உனக்கு மேல நான், எனக்கு கீழே நீ? கண்டிப்பா வரும். குர்ஆன் சொல்கிறது, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா லஃபஸதத்தா, ஒரு இறைவன் அல்லாஹ் அல்லாமல் வான பூமியிலே பல கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் இந்த வான பூமி எல்லாம் சீர்குலைந்து கெட்டுவிடும், நாசமாகிவிடும். ஆனா வான பூமி எல்லாம் ஒழுங்கா இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்? ஒரே ஒரு இறைவனுடைய கட்டுப்பாட்டில் அது இருக்கிறனால. இது நம்ம சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது மாதிரி ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை தோக்கடிச்சிடும், அப்படிதானே? அது நடக்கும். நான மக்கள் பல பேர் நம்புறாங்கல்ல, மலைக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், மலைக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், கல்விக்கு ஒரு கடவுள், செல்வத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள். இதெல்லாம் மனுஷனுக்கு லாயக்கு, மனுஷனுக்கு தான் எல்லாத்தையும் போட்டு பார்க்க இயலாது. நீங்க இந்த இலாக்காவை பாருங்க, நீங்க இதை பாருங்க. ஒரு நாடு இருக்குதுன்னு சொன்னா முதலமைச்சர் இருப்பாரு, அவருக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அவருக்கு கீழே என்ன செய்வாரு? அதை பாருங்க, இதை பாருங்கன்னு பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிடையாது இறைவன். இறைவன் எல்லாவற்றையும் செய்ய சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அவனே ஆக்குவான், அவனே அழிப்பான், அவனே உருவாக்குவான், அவனே வெயிலையும் ஏற்படுத்துவான், அவனே மலையையும் தருவான், அவனே கல்வியை தருவான், அவனே செல்வத்தை தருவான், எல்லாத்தையும் அவனே செய்வான். இவை அனைத்தையும் செய்வதற்கு அந்த ஒரு இறைவனுக்கு இயலாத விஷயம் அல்ல. எல்லாம் முடியும். நமக்கு வேணா முடியாம இருக்கலாம், நான் இங்கேயும் செஞ்சுட்டு அங்கேயும் பண்ணிட்டு அதையும் செஞ்சுட்டு இதையும் செஞ்சுட்டு எனக்கு எப்படி இயலும்? அதுதான் மனுஷன், நம்ம அப்படித்தான் இருப்போம். இறைவனை பொறுத்தவரை அவருக்கு எல்லாம் முடியும். அப்பதான் இறைவன். ஆக்க முடியும், அழிக்க முடியாதுனா நீ இறைவனே கிடையாது. உனக்கு கல்வியை தர முடியும், செல்வத்தை தர முடியாதுனா நீ இறைவனே கிடையாது. உனக்கு எல்லாம் முடியணும். திருக்குறான் அப்படி சொல்கிறது இறைவனை பற்றி, வல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர், இறைவன் அனைத்துக்கும் சக்தி உள்ளவன், ஆற்றல் உள்ளவன். அதனால பல கடவுள் தேவையில்லை, ஒரு இறைவன் போதும். அந்த ஒரு இறைவன் அனைத்து ஆற்றலும் பொருந்தியவனாக இருக்க வேண்டும். அது மாதிரி அந்த இறைவனை பத்தி, அந்த இறைவனுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னு இஸ்லாம் மறுக்கிறது. இறைவனுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்ன? இறைவனுக்கு இழுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள், அந்த இறைவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது. நமக்கு மனைவி தேவை. இறைவனுக்கு மனைவி தேவையா? அவர் மனைவியோட இருந்தார் என்றால் இந்த உலகத்தை யார் பார்க்கிறது? இந்த உலகத்தை யார் கண்காணிக்கிறது? அப்ப அவர் எந்த தேவைகளும் அற்றவராக இருக்க வேண்டும். உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் தேவை உள்ளவர்கள் அதானே. தேவையில்லாம நம்ம இருக்க முடியுமா? நமக்கு நேரமாயிட்டா பசிக்கும், அப்புறம் மலஞ்சலம் போகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், உறங்கணும், நோய் ஏற்படும், கொஞ்ச காலத்தில் எல்லாரும் இறந்து போயிருவோம். இதுதான் மனிதன். இவ்வளவு பலகீனங்களும் உள்ளவன், ஆனால் இறைவனை பொறுத்தவரை அவனுக்கு உறக்கம் இல்லை. இறைவன் உறங்காதவன், உறங்கக்கூடியவன் இறைவனாக இருக்க மாட்டான். இஸ்லாம் பகிரங்கப்படுத்துகிறது. இறைவனுக்கு நோய் நொடி இல்லை, இறைவனுக்கு மரணமே இல்லை. அவன் நித்திய ஜீவன், ஹையுல் கையூம், என்றும் நிலைத்திருக்கக்கூடியவன், நித்திய ஜீவன். மரணமே கிடையாது. நமக்கு மரணம் உண்டு, இறைவனுக்கு மரணம் இல்லை. இறைவனுக்கு மரணம் என்றால் அவன் எப்படி இறைவனாக இருப்பான்? இந்த உலகம் கரெக்டா இருக்குது, உலகத்தில் மனிதர்கள் மரணிக்கிறார்கள், ஆனால் உலகம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த உலகத்தை இயக்கக்கூடியவன் என்றைக்கும் நித்திய ஜீவனாக இருக்கிறான். அதனால் உலகம் எப்பொழுதும் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவனுக்கு சோர்வு கிடையாது, பலகீனங்கள். ஒரு வேலை செஞ்சுட்டா நமக்கு பசி எடுக்கும். இறைவனுக்கு சாப்பாடு தேவையா? இறைவனுக்கு உணவு தேவையில்லை. அல்லாஹு சமத், அவன் தேவைகளற்றவன். இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. சாப்பாடு தேவையில்லை, தண்ணீர் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, உறக்கம் தேவையில்லை, பலகீனங்கள் எதுவுமே இல்லை. சோர்வு வராது, களைப்பு வராது. எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் செய்வான், அவனுக்கு எந்த பலகீனமும் கிடையாது, தூக்கம் கிடையாது. அது மாதிரி இறைவனுக்கு பெற்றோர்கள் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன், அந்த இறைவனுடைய தன்மைக்கு, ஒரு இறைவன் என்ற அந்த அறிவுபூர்வமான கொள்கைக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய எந்த பலகீனமும் இறைவனுக்கு இல்லை என்று பறைசாற்றுகிறது. இறைவனுக்கு என்ன இல்லை? பெற்றோர்கள் கிடையாது. ஏன்? இறைவனை பெற்றவங்க இருப்பாங்கன்னா அந்த பெற்றவங்க இறைவன் ஆயிருவாங்க இல்லையா? அந்த பெற்றவங்களை பெற்றவங்க இறைவனா இருப்பாங்க. இப்படியே பெத்தவங்க பெத்தவங்கன்னு போனோம்னா கடவுள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஒரு கடவுள் நம்ம இவ்வளவு தான் சொல்லிட்டு இருந்தோம் அறிவுபூர்வமா, அது இல்ல, பல கடவுள். இப்ப நம்ம மனுஷன் சொன்னா நம்மள பெத்தவங்க யாரு? மனுஷன் தானே. அது அவங்கள பெத்தவங்க யாரு? மனுஷன் தானே. அப்ப கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால், அவரை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களும் இறைவர்கள், இறைவன். அவரை உருவ பெற்றவர்கள் இறைவன். அப்ப ஒரு இறைவன் இல்ல, உலகத்துல இறைவன் கூட்டமே இருக்குது. இந்த கான்செப்ட் அடிபட்டு போகுது. அதனால இறைவன் என்பது பெற்றோர்கள் கிடையாது. அந்த இறைவனை யாரும் பெற்றெடுக்க இயலாது. ஏன்னா பெத்துட்டாங்கன்னு சொன்னாலே அப்ப முன்னாடி அவர் இல்லைன்னு அர்த்தம். இப்படிதானே? ஒரு இறைவன் வந்து ஒரு ஆள் பெத்து, ரெண்டு பேர் பெத்திருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப அது வரைக்கும் அவர் இல்லாம இருந்திருக்கிறார். அது அல்ல, ஹுவல் அவ்வளவு அல்ல ஆகிர். இஸ்லாம் சொல்லக்கூடிய இறைவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவன்தான் ஆதி, அவன்தான் இறுதி. அவனுக்கு முன்னாடி எதுவும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி எதுவும் கிடையாது. அவன் தான் நிலைத்திருக்கக்கூடியவன். அது மாதிரி இறைவனுக்கு எல்லாம் எளிது. இறைவனுக்கு குழந்தைகள் கிடையாது. ஆனா மக்கள் நினைக்கிறார்கள் இறைவனுக்கு மகன் இருக்குது, இந்த இறைவனுடைய மகள் இவர், இந்த இறைவனுடைய மகன் என்றெல்லாம் பேசிக்கொள்வதை பார்க்கிறோம். இது இறைவனுக்கு தகுதி இல்லாத விஷயங்கள். இறைவனுக்கு எப்படி மகன் இருக்க முடியும்? இறைவனுக்கு மகன் என்றால் அந்த மகன் யார்? அவரும் இறைவன் தானே. அப்ப ஒரு இறைவன் என்பது போய்விடுகிறது. யாருக்கு மகன் தேவை? நமக்கு தான் தேவை. ஏன்னா நமக்கு வயசாயிரும். வயசாயிருச்சுன்னா நம்ம அழிஞ்சு போயிருவோம். நம்ம குடும்பத்தை பராமரிப்பதற்கு, வயசான காலத்துல நம்மளை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு நமக்கு ஒரு வாரிசு தேவை. இது தேவை உள்ளவர்களுக்கு சரி. இறைவன் தான் தேவைகளற்றவன். அவனுக்கு முதியதும் கிடையாது, பலகீனமும் கிடையாது, அழிவே கிடையாது. அவன் நித்திய ஜீவனா இருக்கிறான். அவனுக்கு எதுக்கு மகன்? நமக்கு மகன்கிறது பிளஸ் பாயிண்ட், இறைவனுக்கு மகன் என்பது மைனஸ். இறைவனுக்கு மகன் என்பது இருக்கக்கூடாது. வலம் எக்குல்லஹு குஃபுவன் அஹத், அந்த இறைவனுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இறைவனுக்கு ஈக்குவல் எதுவுமே கிடையாது. இறைவனை தனி, லைசக்க மிஸ்லிஹி ஷையுன், இறைவனை போன்று எதுவுமே இல்லை. ஒரு சூப்பர் பவர், எல்லாத்துலயும் அவன் தனித்தன்மை உள்ளவன். இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கிறோம், இறைவனும் பார்க்கிறார், ரெண்டு ஒன்னா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்படி பார்ப்போம், வெளிச்சம் இருந்தாதான் நம்ம கண்ணுக்கு தெரியும், வெளிச்சம் இல்லாம இருட்டுல என்ன நடக்குது நம்மளால அறிய முடியுமா, இது நம்முடைய பலஹீனம். ஆனால் இறைவன் இருட்டில் என்ன நடக்கிறது, வெளிச்சத்தில் என்ன நடக்கிறது, எங்கே என்ன நடக்கிறது, எல்லாத்தையும் அறிந்தவர். இது இறைவனுக்கு முடியும், இது இறைவனுடைய பார்க்கும் தன்மை. அதுமாதிரி நம்ம பார்க்கிறோம்னா, இந்த தடுப்பு சுவர் இருந்துச்சுன்னா என்ன நடக்குதுன்னு அது உள்ளதுதான் தெரியும். இந்த தடுப்பு சுவருக்கு பின்னால் என்ன நடக்குது, இதை நம்மளால அறிய முடியுமா, இந்த சுவத்துக்கு பின்னாடி யார் நடக்கு நிற்கிறா, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது. நம்முடைய பார்வையை இந்த தடுப்புகள் மறைத்து விடும், தடுத்து விடும். ஆனால் இறைவனுக்கு அப்படியா தடுப்பு இருக்குதா, எல்லை இருக்குதா, அப்படி எதுவுமே இல்லை. அவருடைய பார்வை எவ்வளவு தூரம் வேணா போகும், அனைத்து இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம கேட்கிற இறைவனும் கேட்கிறார், ரெண்டு ஒன்னா. நம்ம எப்படி கேட்போம், சத்தம் போட்டு பேசினா நமக்கு வழங்கும், நான் சத்தம் போடாம மைக்குள்ள என்ன சொன்னேன் சொல்ல முடியுமா, யாராவது வாயை திறந்தாதான் சொல்ல முடியும். ஆனா இறைவனுக்கு நீங்க சத்தம் போடாம மனசுல என்ன நினைச்சீங்களோ, வஹுவா அலீமும் பிதாதி சுதூர், உள்ளங்களில் உள்ளதை அவன் அறியக்கூடியவன். அது இறைவனுக்கு முடியும், நமக்கு இயலாது. இதுதான் இறைவனுடைய சக்தி. அவனுக்கு நிகரா யாருமே கிடையாது, எதுலையுமே அவனுக்கு நிகர் கிடையாது. நான் சொல்றது நீங்க புரியணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நான் பேசணும். தமிழ் மொழி உங்களுக்கு தெரியும், தமிழ்ல நான் பேசுறேன், நீங்க புரியுறீங்க. நான் இங்க பங்காளியில வந்து பேசுனா உங்களுக்கு விளங்குமா, அது பங்காளிட்ட போய் பேசுங்க, விளங்காது. மனிதன் அனைத்தையும் அறிந்தவன் அல்ல, அனைத்து மொழிகளையும் தெரியக்கூடியவன் அல்ல. ஆனா இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், கர்நாடகா தெரியும், எல்லாமே தெரியும். என் மொழியே இல்லை, ஒரு ஊமை இறைவன்கிட்ட இப்படியே கையை தூக்குறான், அவன் என்ன சொல்லுறாங்கிறத இறைவன் தெரிவான், நமக்கு தெரியாது. இதுதான் இறைவனுடைய கேட்கும் தன்மை. அவனுடைய ஆற்றலே வேற, அவனுக்கு நிகரா யாருமே இல்லை. ஒரு மனிதர் பேசுற பேச்சை நம்ம புரியணும்னா அவர் ஒரு ஆள் பேசணும், அப்பதான் அவர் பேசுறத நம்ம கரெக்டா வழங்க முடியும். இப்ப நான் ஒரு ஆள் பேசுறேன், நீங்களா வழங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க பாய் வாங்க, நீங்க வாங்க, மூணு பேர் சேர்ந்துகிட்டு ஒரே மைக்ல, இவர் ஒரு பக்கம் பேசுறாரு, நான் ஒரு பக்கம் பேசுறேன், ஒரே நேரத்தில் பேசுனா உங்களுக்கு விளங்குமா புரியுமா? உலகத்தில் அப்படி யாராவது பேசுவாங்களா, ஒரே நேரத்தில் மக்கள்கிட்ட யாராவது பேசுவாங்களா? அறிவில்லாதவங்க வேணா பேசுவாங்க, அறிவுள்ளவங்க யாருமே பேச மாட்டாங்க. ஒவ்வொரு ஆளா பேசணும், அப்பதானே விளங்கும். ஏன்னா மனுஷனுக்கு அதுதான், ஆனா இறைவனுக்கு அப்படி அல்ல. ஒரே நேரத்தில் இப்ப இவ்வளவு மக்கள் குழும்பி இருக்கிறீங்க, இவ்வளவு மக்கள் என்னங்க, உலகத்துல உள்ள அவ்வளவு கோடான கோடி மக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் இறைவனை அழைத்தால் அவ்வளவு நபருடைய தேவை என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய கோரிக்கை என்ன, இதை இறைவன் அறிந்து கொள்வார். மொழிகள் வேற, ஒரே நேரத்தில் கேட்கிறார்கள், வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள், வெவ்வேறு மொழியை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு இயலும், நமக்கு இயலாது. இதுதான் இறைவனுடைய சக்தி. இஸ்லாம் அப்படி நம்ப சொல்கிறது, எல்லாவற்றிலும் அவன் தனித்தவன். அது மாதிரி நமக்கு இயலாத விஷயங்கள் எல்லாம் இறைவனுக்கு இயலும். குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, எவ்வளவு மருத்துவங்கள் போயிட்டோம், டாக்டர்க்கெல்லாம் பார்த்தாச்சு, கிடைக்க மாட்டேங்குது. ஆனா நமக்கு இயலாம இருக்கலாம், ஆனா இறைவன் நினைத்தால் ஒரு நிமிஷத்துல அவர் குழந்தை பாக்கியத்தை தந்து விடுவார். அவர் அனைத்துக்கும் சக்தி உள்ளவர். நமக்கு நோய் உலகத்துல குணப்படுத்த முடியாது அப்படின்னு பேசுறாங்க, இறைவனிடத்தில் முறையாடி முறையிட்டால் அந்த இறைவனுக்கு இயலும் அதை குணப்படுத்துவதற்கு. இப்படி நம்பணும், இறைவன்கிறவன் இப்படிப்பட்டவன் தான். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடத்திலையும் கையேந்தாதீர்கள், படைத்த இறைவனை தவிர யாரிடத்திலையும் உங்களுடைய கோரிக்கைகளை கேட்காதீர்கள். ஏன்னா அவனுக்கு தானே எல்லா இயலும், அவனை மட்டுமே வணங்குங்கள். நம்ம வணங்குறோம், தலையை கொண்டு போய் தரையில வைக்கிறோம், நம்முடைய மனக்குமுறல்களை கொட்டுகிறோம், நம்முடைய தேவைகளை கேட்கிறோம். வானத்தை படைத்தவனுக்கு உன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்ய சக்தி உள்ளவன். இந்த சூரியனையும் பிரம்மாண்டமான படைப்புகளையும் படைக்க ஆற்றல் உள்ளவனுக்கு உன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற சக்தி இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்குமே இல்லை. எல்லோரும் மனிதர்கள், எல்லோரும் அந்த இறைவனுடைய படைப்புகள். இறைவனுடைய படைப்பினிடத்துல போய் என்னுடைய தேவையை கேட்க, உன்னை மாதிரியான ஒரு பலகீனமான ஒரு படைப்பினத்துல போய் நீ வணங்குகிறாய். சர்வ வல்லமையும் பொருந்திய, அனைத்து ஆற்றலும் அடங்கிய, பலகீனங்களுக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு இறைவனிடத்தில் நீ வணங்கு, அவனிடத்தில் உன்னுடைய பிரார்த்தனையை கேள் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுதான் இறைவனை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம். இது எல்லா மக்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை மற்ற மதங்களில் உள்ளவங்க எல்லோரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்துக்கும் ஒரு அவங்களுக்கும் மத்தியில் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல தான் இஸ்லாம் இதை சொன்னால் அதுல கரெக்டா இருக்கும், எந்த இடத்துல அதை வளைஞ்சு கொடுக்காது. ஆனால் மற்றவர்கள் ஒரே இறைவன் தான் என்று சொல்லி அதிலிருந்து அவர்கள் தடமாறி பல நேரங்களில் அந்த கொள்கையை மறந்து விட்டு அதுக்கு முரணான காரியங்களிலே ஈடுபட்டு விடுவார்கள் இல்லையா. தமிழ் மொழியில அதிகமாக புகழ்ந்து பேசப்படக்கூடிய திருவள்ளுவர், அவர் பாடிய திருக்குறளை பாருங்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, நம்ம படிச்சிருப்போம். ஆதி பகவன் அவரே ஒரு இறைவன் என்றுதான் சொல்கிறார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். குலம் ஒன்றுதான், எல்லோரும் மனிதர்கள், அதுதான் குலம். ஒருவனே தேவன், இந்த மனித குலத்துக்கெல்லாம் ஒருவன் தான் கடவுள், பல கடவுள் இல்லை என்று அவங்களும் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த மக்களுடைய பல பேருடைய மக்களுடைய நம்பிக்கை அப்படித்தான். ஆனா ஒரே ஒரு இறைவன் தானே, பிறகு ஏன் நீங்கள் இந்த சிலையை வணங்குகிறீர்கள், இந்த மரத்தை வணங்குகிறீர்கள், இந்த கால்நடையை வணங்குகிறீர்கள்? இங்கேதான் மனிதன் மாறுகிறான். அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இறைவன் தான், வானம் பூமி எல்லாம் படைச்ச ஒரு இறைவன் தான், நாங்க ஏன் இந்த பொருளை வணங்குறோம்னா, இதுல இறைவன் இருக்கிறார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி, இறைவனுடைய ஒரு சாதாரண ஒரு படைப்பை, மனிதனுக்கு கீழ்நிலையில் உள்ள ஒரு படைப்பை இறைவனாக அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். இங்கேதான் பிரச்சனை வருகிறது. இஸ்லாம் இதுதான் வேண்டாம் என்று சொல்கிறது. இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்று நம்புகிறாயா? அந்த ஒரு இறைவனை உன்னுடைய மனதில் நினை. அந்த இறைவனையே ஒரு கல்லாக நீ பார்க்கிறாய், ஒரு மண்ணாக பார்க்கிறாய், ஒரு கால்நடையாக பார்க்கிறாய், மனிதனாக ஏன் பார்க்கிறாய்? மனிதன் மனிதன் தான், கால்நடை கால்நடை தான், கல்லு கல்லுதான். இறைவன் இறைவன் தான். இறைவன் ஒரு காலம் மரமாக முடியாது, இறைவன் ஒரு காலம் கால்நடையாக முடியாது, இறைவன் ஒரு காலம் மனிதனாக முடியாது. அந்த இறைவனையும் படைப்புகளையும் போட்டு ஒன்றாக குழப்பாதீர்கள். அவ்வளவு சக்தி உள்ளவனை போய்கிட்டு இதுதான் என்று நீங்கள் நினைத்தால் எப்படி? அதனாலதான் இஸ்லாம் இறைவனை வணங்குறதை எப்படி சொல்லிக் கொடுக்குதுன்னா, தொழுகையில் நிக்கிறோம், எந்த ஒரு உருவம் முன்னாடி இருக்காது, எந்த ஒரு கல்லும் இருக்காது, மரமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இறைவனை முஸ்லிம்கள் வணங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன்? எந்த அடிப்படையில்? ஒரே இறைவன் நம்மை பார்க்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் தன்னுடைய தேவையை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள், கடவுள் பக்தி உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப இறைவனை நம்புவதற்கு ஒரு பொருள் முன்னாடி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அப்படிதான? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சுருக்கமான இறை கோட்பாடு.